காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26:3. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 26:3 நாம் வாசிக்கலாம்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால்
நீர் அவனை
பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தராகிய ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியம் பூரண சமாதானம். புரியுதுங்களா? பூரண சமாதானம், அரகுர சமாதானம் இல்ல, பூரண சமாதானம். இந்த பூரண சமாதானத்தை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை தேவ பிள்ளைகள் நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானம் நிறைவாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது சில நேரத்தில் இருக்குது, சில நேரத்தில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியாரு. புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் இருக்குதுன்னா நிறைய நேரம் சமாதானம் இல்லை. சமாதானம் இருக்கிற நேரத்தை விட சமாதானம் இல்லாத நேரம் தான் நிறைய இருக்குது. இல்ல, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதோ பிரச்சனை. ஆக மொத்தத்தில் சமாதானம் கெட்டு போச்சு. இப்படி சமாதானம் ஏன் கெட்டு போகிறது? ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில சமாதானம் ஏன் கெட்டு போகுது? இன்றைக்கு சமாதானத்தை நாம் கெடுத்து கொள்ளாமல், நம் சமாதானம் கெட்டு போகாமல் இந்த உலகத்தில் ஜீவிப்பது எப்படி? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட முடியாது. புரியுதுங்களா? சமாதானம் இல்லாம 100% சமாதானத்துக்கான பங்கமே இல்லாத ஒரு இடம் உண்டுனால் இந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது, அது பரலோகம் தான். நம்ம சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எந்த சூழ்நிலை இல்லாத ஒரு இடம் இந்த உலகத்தில் எங்கேயுமே தேட முடியாது, அது பரலோகம் தான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஒரு தேவ பிள்ளை சமாதானத்தை அனுபவிக்க முடியும், ஆனால் அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது மூன்று காரியங்கள் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் நமக்கு வேண்டும். ஃபர்ஸ்ட் காரியம், அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களுக்கு இரண்டாவது ஒரு அடையாளமான ஒரு காரியம் இருக்கிறது. அவங்க எப்படி இருப்பாங்க? அவர்கள் அவரையே நம்பி இருப்பாங்க. அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவன் கர்த்தரையே நம்பி இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, பூரண சமாதானத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். இல்லையா? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது, அப்படிப்பட்ட மனதிற்குரிய அடையாளம் அவரையே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பூரண சமாதானம் கேரண்டி கர்த்தர் கொடுக்கிறார். புரியுதுங்களா? இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இந்த முதல் ரெண்டு விஷயங்களில் நம்ம தவறுகிறனால்தான் பூரண சமாதானம் நமக்கு கிடைக்காம போயிடுது. நம்ம சமாதானத்தை இழந்துறோம். சூழ்நிலைகள் நம்மை சமாதானத்தை இழக்க செய்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் சமாதானத்தை இழக்க செய்யறாங்க. உங்க அலுவலகத்துல, வேலை ஸ்தலத்துல, வீட்டுல, குடும்பத்துல சுற்றி இருக்கிறவர்கள், அல்லது உங்களுக்கு சொந்த பிரச்சனை, இது இல்லையே அது இல்லையே, நாளைக்கு என்ன பண்றது, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, பிசினஸ் எப்படி இருக்குது, இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்கள் சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. இன்றைக்கு இந்த முதல் ரெண்டு காரியத்தை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எப்படி அப்ளை பண்றது? இந்த சமாதானத்தை தங்க வைத்துக் கொள்வதற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்? இந்த உலகத்தில் நீங்க பாத்தீங்களானால் சமாதானத்தை கெடுக்கிற சூழ்நிலைகள் எங்கேயுமே நமக்கு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் நான் நிம்மதியா இருக்கிறேன் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்து எனக்கு நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளின் நடுவிலே சமாதானமாய் வாழ்வதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமென். புரியுதா உங்களுக்கு? சமாதானத்துக்கு கெடுக்க கூடாதபடி சும்மா அப்படியே ஒரு ரூம்ல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சு அப்படியே இருந்துட்டு இருந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு மரியாதை இருக்கிறேன், அது வேற விஷயம், அது சாதாரண விஷயம், அது சொல்லல. சாதாரண நார்மல் லைஃப்ல இருந்துகிட்டு உங்கள் சமாதானத்தை இழக்காம நீங்க இருக்கணும் இல்ல, அதுதான் விஷயம். இதுல நீங்கள் பார்க்கும் பொழுது இதுக்கு யார் என்று சொல்லி இந்த வசனத்தை கர்த்தர் உள்ளத்துல பேசின உடனே நான் வேதத்துல ஆரம்பத்திலிருந்து ஜபத்துல ஜபிக்க உட்கார்ந்து ஆதாமிலிருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் அலசி ஜபத்திலேயே உட்கார்ந்து என் இருதயத்தில் தியானிச்சுக்கிட்டே உட்கார்ந்து பார்த்தேன். ஒரு ஆள் கூட கிடைக்கல இயேசு கிறிஸ்துவை தவிர. இதுல சக்சஸ்ஃபுல்லா போனதுல ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். யார் ஃபெயிலியர் ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும் ஃபெயிலியர் ஆக மாட்டார். அதனால நம்ம வாழ்க்கையில இதுக்கு இவர் முன்மாதிரியை வைக்கலாம், இவருக்கு இதன் முன்மாதிரியை வைக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்குமே முன்மாதிரியை வைக்க முடியும். ஆமென். எல்லாத்துக்குமே அவர் தான் முன்மாதிரி. அவருடைய லைஃப் நான் கவனித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த விஷயத்தில் அவர் 100% சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் தெரியுது. ஆனா சொல்ல போனா அவரை மாதிரி டார்ச்சர்டு லைஃப் இந்த உலகத்தில் அவர் யாருக்குமே இருந்தது கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து அவ்வளவு போராட்டங்களை சந்தித்தது வேற யாருமே கிடையாது. அத்தனை பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் போராட்டத்தை வைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய சமாதானத்தை அவர் நிலைநாட்டிட்டே இருந்தார். இது அவருடைய ஸ்பெஷல் நேச்சர். அது அதுக்கு என்ன காரியம் அவருடைய வாழ்க்கையில? இப்ப நான் அதுக்கு ஃபார்முலா ஆன்சர் முதலே சொல்லிட்டேன். யூஸ்வலா ஒவ்வொரு செய்தியிலும் ஆன்சர் கடைசியில வரும், ஆனா இப்ப ஆன்சரை ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது, அவரையே நம்பி இருக்கிற காரியம். இது எப்படி அவர் அப்ளை பண்ணார், எப்படி நடந்ததுன்றதை நமக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். வேதத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்புக்கு முன்னால் இருந்து, அவருடைய வாழ்க்கையில் இருந்து, அவருடைய மரணத்திற்கு பிறகு எல்லாவற்றிலேயும் சமாதானம் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே இணைந்து ஓடுகிறதை நம்மளால பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு முன்பதாக ஏறக்குறைய 650 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைத்தவன் ஏசாயா. இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து அவன் நிறைய விஷயங்களை தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். அதில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:6 நாம் வாசிப்போம். 9:6
நமக்கு ஒரு பாலன் பிறந்தார்,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் நாமம் அதிசயமானவர்,
அவர் நாமம் அதிசயமானவர்,
ஆலோசனை கர்த்தர்,
ஆலோசனை கர்த்தர்,
வல்லமையுள்ள தேவன்,
வல்லமையுள்ள தேவன்,
நித்திய பிதா,
நித்திய பிதா,
சமாதான பிரபு என
சமாதான பிரபு எனப்படும். அவருடைய பிறப்புக்கு முன்பதாகவே அவருக்கு 5 நாமங்கள் அறிவிக்கப்படுகிறது. அவருடைய குணாதிசயங்களை வைத்து அவருடைய நாமங்கள் இங்கே தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது. அதிலே ஒரு நாமம் சமாதான பிரபு. சமாதானத்துக்கு இவர் தான் பிரபு, இவர் தான் சமாதானத்திற்கு பிரபு. அவர் பிறப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து 33.5 ஆண்டுகள் மனிதனாய் வாழ்ந்தார். 33.5 ஆண்டுகளும் அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை தான். அதுல கடைசி 3 ஆண்டுகள் தான் பைபிள் இருக்குது. அந்த கடைசி 3 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனை அவருக்கு. அவர் ஊழியத்தில் என்னைக்கு கால வச்சாரோ அன்னையிலிருந்து பிரச்சனை, பிசாசு கிட்ட இருந்து பிரச்சனை, பிசாசினால் தூண்டப்பட்ட மனுஷனிடத்திலிருந்து பிரச்சனை, எங்க பார்த்தாலும் அவருக்கு பிரச்சனை. ஆனால் அவருடைய ஊழியத்தை முடித்து விட்ட நேரம் கடைசியாக ஒரு ஃபேர்வெல் டாக் கொடுக்கிறாரு. யாருக்குன்னா சீஷர்களுக்கு, 12 பேருக்கு ஒரு ஃபேர்வெல் டாக் கொடுக்கிறாரு. நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன் என்று சொல்லி அவர்களை ப்ரிப்பேர் பண்றாரு. 3.5 அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அவர் பல விஷயங்களை சொல்லுகிறார். இதை நீங்க வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14:15-16 இந்த 3 அதிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா வாசிக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு வசதிக்காக 3 அதிகாரமா பிரிக்கப்பட்டிருக்கே தவிர அது 3 கோர்வையாய் சொல்லப்பட்ட விஷயங்கள். யோவான் 14:15-16 அப்ப அந்த 3 அதிகாரத்தை கடைசி ஒரு ஃபேர்வெல் டாக் கொடுக்கிறாரு. இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன் அப்படின்னு அவங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த உடனே அவர்களுக்கு சொல்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆரம்பிக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இப்படி அவங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ரெடி பண்ணிக்கிட்டே வர்றாரு. 27 வசனத்தில் வரும்பொழுது அழக ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிப்போம் யோவான் 14:27.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
உலகம் கொடுக்கிற பிரகாரம்,
உலகம் கொடுக்கிற பிரகாரம்
நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை,
நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை,
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக,
கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்ப பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போறேன், ஆனா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடல, உங்கள்கிட்ட ஒண்ணு வச்சுட்டு போறேன். அவர்கிட்ட இருந்ததுல ஒன்னே ஒண்ணு வச்சுட்டு போறாரு, என்னது? சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஆஸ்தி எல்லாம் சேர்த்து சீஷர்களுக்கு வச்சுட்டு போல, இல்லையா? சொத்து வீடு வசதி எல்லாம் ரெடி பண்ணி அவங்களை வச்சுட்டு போல, அவங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனா ஒன்னே ஒண்ணு அவர்கிட்ட இருந்து கொடுத்துட்டு போனார், ஒரு காரியத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அது ஒண்ணு என்னன்னா சமாதானம். பரலோகம் எல்லாம் அங்க வந்து வாங்கிக்கங்க, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், அங்க வந்து சேர்ந்துருங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா இந்த உலகத்துல நான் சம்பாதிச்சு வச்ச உடனே உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன். அவர் எத்தனையோ சம்பாதிச்சார், ஆத்து மக்களை சமைச்சு எத்தனையோ சம்பாதிச்சார், ஆனா அவர் சம்பாதித்த ஒன்றை, தனக்குள் வைத்திருந்த ஒன்றை அவங்களுக்கு விட்டுட்டு போறாரு. அதுதான் சமாதானம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம், வேற மாதிரி கிடையாது, வேற அந்த சமாதான சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அது சொல்லிட்டு சொல்றாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அதையும் மீன் பண்றாரு, மென்ஷன் பண்றாரு. ஏன்னா உலகத்துல ஒரு காரியம் நடந்துச்சா டக்குனு ஒரு சமாதானம் வரும், ஒரு நல்லது நடந்துச்சா ஒரு சமாதானம் வரும், ஒரு தேவை சந்திக்கப்பட்டா ஒரு சமாதானம் வரும். இதெல்லாம் நமக்கு உலகத்தில் நடக்குது, அந்த மாதிரி கிடையாது. தற்காலிகமான டெம்பரரியான சமாதானம் அந்த மாதிரி கிடையாது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட சமாதானம் நிறைஞ்சிருந்துச்சு, அதை சம்பாதிச்சு வச்சிருந்தார், ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தார். இது உலகத்தை விட்டு போகும்பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு அதை பிரசன்ட் பண்ணிட்டு போறாரு. இதை நீங்க வச்சுக்கோங்க. ஏன் அவங்களுக்கு இந்த சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொன்னாருன்னா, தான் எந்த பாதையில இந்த உலகத்தில் அவர் கடந்து போனாரோ அதே பாதையில இவர்கள் கடக்க போகிறார்கள். தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே சூழ்நிலைகளில் இவர்கள் கடந்து போக போகிறார்கள். ஆகியினாலே அவர்களுக்கு இந்த உலகத்தில் சமாதானம் கெட்டு போயிடக்கூடாது. ஆகியினாலே தன்னுடைய சமாதானத்தையே அவர்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார். சிலுவையிலே மரித்தார், மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். இவங்களுக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணார், ரொம்ப அழகா அந்த ஃபேர்வெல் டாக்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் அப்படி இல்லாத விட்டால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி திரும்பவும் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோடு இருக்கும்படி உங்களை சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு அழகா சிம்பிளா சொல்லிட்டு போனாரு, குழப்பமே இல்ல, ரொம்ப ஈஸியா சாதாரணமா சொல்லிட்டு போனார், ஓபனா. ஆனா அவர் சொன்ன அந்த ஃபேர்வெல் டாக், அவர் கொடுத்த ஃபேர்வெல் டாக் எல்லாம் வேஸ்டா போச்சு, எல்லாம் மறந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்பட்ட உடனே அவங்க மைண்ட் எல்லாம் போயிடுச்சு, அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் மறந்து போச்சு. அவர் மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்துட்டாரு. ஆனா சீஷர்களுக்கு பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவர் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன்னாரு, வச்சுட்டு போனாரு, வாரத்தின்
முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
பாத்தீங்களா, அவங்கள்ட்ட வேற ஒண்ணும் பேசல. இயேசு கிறிஸ்து காலையில உயிர் தெழுந்துட்டார், அந்த வாரத்தின் முதலாவது நாள் காலையில உயிர் தெழுந்துட்டார். ஆனா சீஷர்களுக்கு சமாதானம் இல்ல, அவர் இறந்ததுல இருந்து சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, பயந்து கொண்டு ஒரு அறையில போய் ஒளித்துக் கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்கால வேளையில இயேசு கிறிஸ்து இவங்க ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த பூட்டப்பட்ட அறைக்குள் திடீர்னு வந்து நின்னாரு. திருப்பி அவங்களுக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார்னு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அதான் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்களே, நீங்க சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு உங்களுக்கு சமாதானம்னார். ஏன் அவங்களுக்கு இல்ல, அதனாலதான் சமாதானம்னார். பாருங்க, அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லப்பட்டது. அவர் மரிப்பதற்கு முன்பதாக என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போறேன்னு சொன்னாரு. அவர் உயிர் தெழுந்த பிறகு இப்ப வந்து சொல்றாரு உங்களுக்கு சமாதானங்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு தேவ பிள்ளை சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் கன்சர்ன்டா இருக்கிறாரு. பாருங்க, நம்ம சமாதானமா இருக்கணும். அதுக்காக கர்த்தர் இவ்வளவு தூரம் கவனிக்கிறாரு. வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு அவங்களை வந்த எடுத்தோட வந்து திட்டல, நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்காம ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு வந்து திட்டல. வந்த உடனே நின்று சமாதானம் எடுத்தோட. அப்ப நம்முடைய சமாதானத்தை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவர். இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்தில், போராட்டம் நிறைந்த உலகத்தில், தேவை நிறைந்த உலகத்தில், நிந்தனைகள் அவமானங்கள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் சமாதானமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, நீங்கள் சமாதானமா இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து இப்போ சமாதானம் இருக்கு, நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் அவ்வளவு சமாதானத்தில் நிறைஞ்சிருந்தார். இது எப்படி அவருக்கு சாத்தியம்? இப்ப இந்த ஏசாயா 26:3 சொல்லப்பட்ட அவர் அப்ளை பண்ணாரா? அதுக்கு உங்களுக்கு வேதத்தின் ஆதாரம் காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:ம் மத்தேயு 27:43 வாசிக்கலாம்.
தன்னை தேவனுடைய குமார் என்று சொல்லி,
இப்ப பாருங்க இந்த இடத்துல யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தவங்க பேசுறாங்க, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி.
தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே,
தேவன் பேரில் நம்பிக்கையா இருந்தானே,
அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால்,
அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால்
இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள்.
இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இது யார் கொடுக்கிற சாட்சி? அவரை பகைத்து அவரை சிலுவையில் அறைந்தவர்கள், அந்த யூதர்கள் கொடுக்கிற சாட்சி இது. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் பேரிலே நம்பிக்கையா இருந்தானே அப்படிங்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை. அவரை ஃபாலோ பண்ணவங்க சாட்சி இல்ல, விரோதிச்சவங்களே சாட்சி கொடுத்துட்டாங்க. தேவன் பேரில் நம்பிக்கையா இருந்தாரு இவரு. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் பேரில் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தானே. அவன் உண்மையா தேவகுமாரனை ஆனால் அவர் வந்து இவனை ரட்சிக்கட்டும். அப்போ எல்லாராலும் அவர் சாட்சி பெற்றிருந்தார். எப்படி? தான் தேவன் பேரிலே நம்பிக்கையுள்ளவராக இருந்தார் என்பதை அவர் சாட்சி விளங்க பண்ணார். அதான் வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா, உம்மையே நம்பி இருக்கிறபடியா. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை விரோதித்தவர்களே சாட்சி கொடுத்துட்டாங்க, தேவன் பேரில் இவன் நம்பிக்கையாக இருந்தான். அப்ப நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். சரி, இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல எப்படிப்பட்ட பாதைகளை அவர் கடந்து போனார் அதை கொஞ்சம் காமிச்சாதான் உங்களுக்கு அவர் எந்த நிலைமையிலும் அவர் சமாதானமா இருந்தார். அப்ப நம்ம இருக்கிறது ஈஸிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப அவருடைய லைஃப்ல அவர் கிராஸ் பண்ண சில ஜனங்கள், அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவருடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி இருந்துச்சு? யோவான் எழுதின சுவிசேஷம் 8:42 வாசிக்கலாம். யோவான் 8:48 முதலாவது வாசிக்கலாம்.
அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும்,
உம்மை சமாரியன் என்றும்,
பிசாசு பிடித்தவன் என்றும்,
பிசாசு பிடித்தவன் என்றும்
நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள்.
நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். கொஞ்சம் இருப்போம்.
அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி,
நீ
பிசாசு பிடித்தவன் என்று,
இப்பொழுது அறிந்திருக்கிறோம், சரி போதும். இங்க பாத்தீங்களானால் இந்த யூதர்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறத பார்த்தோம். ஏன் இவங்க இப்படி பேசணும்? இந்த யோவான் சுவிசேஷத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 8:32 இந்த 32 அவர் யூதர்களுக்கு அட்ரஸ் பண்ணுவார். யூதர்களை பார்த்து, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார். இவங்களுக்கு வருதே கோபம். நாங்கள் யாரும், நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கு நாங்கள் அடிமையாக இருந்ததில்லை, யாரை பார்த்து விடுதலையாவீர்னு சொல்லி வந்தது கோபம் இவங்களுக்கு. அப்ப பாவம் செய்கிறன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறன், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. விடுதலையின் சத்தியத்தை பேசுறாரு இந்த யூதர்களுக்கு நடுவில். இந்த யூதர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. யாரை பார்த்து விடுதலைன்னு சொல்றீர், நாங்கள் ஒருவனும் ஒரு காலம் அடிமையா இருந்ததில்லைன்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, அது கூட உங்களுக்கு புரியல. பாவத்துக்கு அடிமையா இருக்கின்றது இயேசு கிறிஸ்து சொல்ல வந்த விஷயம் அதுதான். ஆனா இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கு அடிமையா இருந்ததில்லைன்றாங்க. அந்த பீரியட்ல அவங்க ரோமர்களுக்கு அடிமையா இருந்தாங்க, அந்த டைம்ல வச்சுட்டு சொல்றாங்க. ரெண்டாவது, ஆவிக்குரிய ரீதியாக இவர்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, உலக பிரகாரமாக ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்படி இருந்துகிட்டு இவர் சொல்றாங்க, நாங்கள் ஒருவருக்கும் ஒரு காலம் அடிமையா இருந்ததில்லைன்றாங்க. இயேசு கிறிஸ்து மேலும் அந்த விடுதலையின் சத்தியத்தை குறித்து பேசிட்டே போறாரு. கடைசியில் இவளுக்கு சரியான கோபம் வந்துச்சு, அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்து அவருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து என்ன சொல்றாங்க, யூதர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக 48 வசனத்தில், உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே கேட்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அவருக்கு முன்னால வந்து நின்றுட்டு உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் நாங்கள் சொல்றது சரிதானே அவர்கிட்டயே கேட்கிறாங்க. அவர்கிட்டயே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட வந்து உங்க முகத்துக்கு நேரம் வந்து நின்று உன்னை பிசாசு பிடிச்சவன் நான் சொல்றது சரிதானே அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டா எப்படி இருக்கும். நேரம் கேட்கிறாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் முன்னால் நின்று கேட்கிறாங்க, உன்னை பிசாசு பிடிச்சவன் நான் சொல்றது சரிதானே, நீ பதில் சொல்லு சரிதானே அப்படி. 52 வசனத்துல பாருங்க, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்ப இங்க டவுட் கேட்டாங்க, 52 வசனம் இன்னும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம், கன்ஃபார்ம்டா சொல்லிட்டாங்க. அவர் இன்னும் ஆபிரகாம பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே கன்ஃபார்ம்டா தெரிஞ்சு போச்சு, நீ பிசாசு பிடிச்சவன்ட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு, ஒரு தேவ குமாரன் அவரை பார்த்து நீ பிசாசு பிடிச்சவன் சொன்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும். எவ்வளவு தூரம் சமாதானம் கெட்டு போயிருக்கு. இந்த வார்த்தை ஒருவேளை நம்மளை பார்த்து யாராவது வந்து பார்த்து நீ பிசாசு பிடிச்சவன் நல்லா தெரியுது அப்படி சொல்ல நமக்கு சந்தோஷமா இருக்குமா, எவ்வளவு வேதனை வந்துடும். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டுமே சொல்லுற, அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து அந்த டாபிக் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவங்களை திருப்பி திட்டல, சண்டைக்கு போல, அவங்களுக்கு எந்த கெடுதியும் செய்யல. அவர் தன்னுடைய சமாதானத்தை அப்படியே கீப் அப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டு அவர் ஒண்ணுமே பாதிக்கப்படல. அவர் என்ன சொல்ல வந்தாரோ தொடர்ந்து கண்டினியூ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா போயிடுற. இந்த நிலைமையில நம்ம இருந்தால் நமக்கு சமாதானம் இருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு நடந்த நமக்கு சமாதானம் இருக்குமா, இருக்காது. ஆனா அவருக்கு சமாதானம் இருந்துச்சு. இது யூதர்கள். ரெண்டாவது, சொந்தக்காரங்க அவர் என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். இது யூதர்களுடைய ஸ்டேட்மெண்ட். சொந்தக்காரங்க என்ன பேசுறாங்க பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3:21 மார்க் எழுதின சுவிசேஷம் 3:21
அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது,
இனத்தார் அதாவது சொந்தக்காரங்க, அவருடைய இனத்தார் இதை கேட்டபொழுது
அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி,
அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி
அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள்.
அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தாங்களாம். அதுக்கு முந்தின வசனம் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு போனாங்க, அங்கே அவர்கள் சாப்பிடுகிறதுக்கு சமயம் இல்லாதபடி ஜனங்கள் வந்து கூடி வராங்க. அவரை சுத்தி எப்பவுமே ஜனங்க வராங்க, அந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இவங்க சொந்தக்காரங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்க, இவர் மதிமயங்கி இருக்கிறார், பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு. யூதன் சொல்றான் பிசாசு பிடிச்சிருச்சுன்றான், சொந்தக்காரன் சொல்றான் பைத்தியம் முடிச்சிருச்சுன்றான். இவர் என்ன தப்பு பண்ணாரு, வந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்றாரு. சாப்பிட கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேசிட்டே இருக்கிறாரு. இவன் சாப்பிடாம கூட இப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா பைத்தியமா பிடிச்சிருச்சு இவனுக்கு அப்படிங்கிறான். இவர் மதி மயங்கி இருக்கிற, பைத்தியமா பிடிச்சிருச்சு இல்ல, பைத்தியமே பிடிச்சிருச்சுட்டாங்க, மதி மயங்கி இருக்கிறார். யோபுவாத சொன்னா, நீ பைத்தியகாரி பேசுவது போல் பேசுகிறான். பைத்தியகாரி சொல்லுற, ஆனா இந்த சொந்தக்காரங்க நீ பைத்தியகாரன்னு சொல்லிட்டாங்க அவரு. இவர் மதிமயங்கி இருக்கிறார்னு சொன்னார். சொந்த ஜனங்கள் உறவினர்கள் அவரை பைத்தியகாரன்ட்டாங்க, யூதர்கள் அவரை பிசாசு பிடிச்சவன்ட்டாங்க. மூணாவது, குடும்ப அங்கத்தினர்கள் அவர் என்ன பேசினாங்க அதையும் பார்க்கணும். குடும்ப அங்கத்தினர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:2 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி,
அவருடைய சகோதரர், நாலு தம்பிங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தாங்க, அவருடைய சகோதரர் அவரை நோக்கி,
நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற
எவனும்
அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள்.
ஆமா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து தம்பிங்க சொல்றாங்க, பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எவனும் பாருங்க, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்கள் பார்க்கும்படி உம்மை இவ்விடத்தை விட்டு யூதேயாவுக்கு போம். இந்த அற்புதம் பண்றதெல்லாம் இங்க வேண்டாம். இந்த நாசரேத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு அற்புதம் பண்ணிட்டு இருக்காது. இந்த பிரசங்கம் பண்றது அற்புதம் பண்றது இங்க வேண்டாம். போய் யூதேயாவில போய் இந்த வேலையை வச்சுக்கோ. இந்த பிரசங்கம் பண்ற வேலை, அற்புதம் பண்ற வேலை, இதெல்லாம் பிசாசு தோற்றத்துல அங்க வச்சுக்கோ. இங்கெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு அசிங்கமா இருக்குது. நீங்க அற்புதம் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து சுத்தது எங்களுக்கு அசிங்கமா இருக்குது. இதெல்லாம் யூதேயாவில வச்சுக்கோ. நீ உனக்கு என்ன ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும். அதை நான் என் டயலாக்ல சொல்றேன். உனக்கு என்ன, நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும், அதுதானே? அது இங்க வச்சுக்காத, யூதேயாவில போய் காட்டிக்கோ. இங்க எங்க வீட்டு முன்னாலும் செஞ்சு எங்களை கேவலப்படுத்தாத. இப்படி நாங்க எவ்வளவு வேதனையா யோசிச்சு பாருங்க. அவர் பிதாவின் திட்டத்தை ஒவ்வொரு நாளையும் பார்த்து 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 செஞ்சிட்டு இருக்கிறாரு. என்னைக்கு அவர் எந்த ஊர்ல இருப்பான் அவருக்கே தெரியாது. பிதா சொல்ற இடத்துக்கு போறாரு, பிதா நில்ல நினைக்கிறார், பிதா எழுதுனா எழுதுறார், பிதா பேசுனா பேசுறாரு, பிதா ஜெபினா ஜெபிக்கிறார். அவர் எதையுமே சுயமா செய்யல. அப்படிப்பட்டவரை போய் நீ பிரபலமா இருக்கிற உன்ன பெரிய ஆளா காட்டிக்கிற ஆளு நீனு அபாண்டமா அவரை பத்தி பேசினா அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். இந்த அற்புதம் செய்யறது பிரசங்கம் கொடுத்து பிசாசு தோற்ற வேலை இங்க வச்சுக்காரு. அது யூதேயாவில போய் பண்ணிக்கோ, எங்க கண்ணுக்கு பின்னால எங்க பண்ணிக்கோ. அது முடி சீசனோட வச்சுக்கோ, அவங்க காணும்படி அங்க வச்சுக்கோ. எங்களுக்கு முன்னாலதான் பண்ணாதன்ட்டாங்க. எவ்வளவு தூரம் அவரை கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சிம்பிளா ஒரு பதில் சொல்லிட்டு போறாரு, என்னுடைய வேலை இறக்கின வேலை ஆயத்தமா, உங்களுக்கு வேலை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்குது அப்படின்னு அழகா பேசாம போயிட்டார். அவங்க திருப்பி திட்டல, ஒண்ணும் பேசல, போயிட்டார். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய சமாதானத்தை எல்லாருமே கெடுத்துட்டு இருந்தாங்க. யூதர்கள் வெளியில போனா யூதர்கள் பேசுறாங்க, சொந்தக்காரன் பைத்தி முடிச்சிருச்சுன்றான், கூட பிறந்த தம்பி பார்த்தாக்க இவ்வளவு பார்த்து நீ பிரபலமா இருக்கிறவன்டா. உண்மையா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பல இடத்துல அவர் அற்புதம் செஞ்சுட்டு இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தவர். எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர்! குஷ்ரோகியை தொட்டு சுகமாக்குவாரு. இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆகியும் மோசை உனக்கு கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்துன்னு அனுப்புவார். எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு அதை அப்படியே அடக்கிட்டு போவார். அப்படி தன்னை மறைத்துக் கொண்டு தான் பிரபலம் அடையக்கூடாது என்கிறதில் அவ்வளவு கவனமா இருந்திருக்கிறார் அவர். புரிதல், அவ்வளவு தூரம் அவ்வளவு கவனமா இருந்தவர். அவரை போய் இப்படி பேசுறாங்க, வேற யாராவது பேசியிருந்தாலும் பரவாயில்ல. தன்னை மறைத்துக் கொண்டு அற்புதத்தை செய்து அதுல கூட தனக்கு பெரிய பெயர் வந்துடக்கூடாதுன்னு சாக்கிரதை இருந்தவரை போய் பிரபலமா இருக்க விரும்புற நீ எங்கேயாவது போய் அற்புதம் செய்ய, அவரை கேவலப்படுத்தினாங்க கூட பிறந்த தம்பிகள். ஆனாலும் அவர் சமாதானத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பாருங்க. நாலாவது, சொந்த ஊருக்கு போறார். மார்க்கு 6:4
அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா?
மரியாளுடைய குமாரன் அல்லவா?
யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள்.
சொந்த ஊருக்கு வந்து பிரசங்கம் பண்றாரு. சொந்த ஜனங்கள், அவர் சின்ன வயசுல வளர்ந்ததை பார்த்த பெரிய மனுஷங்க இருக்கிறாங்க. ஊர் பெரிய ஜனங்க. அவங்க பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு இவர் இவ்வளவு பெரிய காரியம் செய்யறாருன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்றதுக்கு அவங்க மனசு இல்ல. அவருடைய பழைய ப்ரொஃபஷனை சொல்லி இவன் தச்சன் அல்லவா நாங்க இன்சல்ட் பண்றதுக்கு இது ஒரு டெக்னிக். இது சமீபத்தில் மோடியை பார்த்து சொன்னாங்க, இவர் டீ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு, இவர் டீ கடை வச்சிருந்தாரு, இது அதை இன்சல்ட் பண்றதுக்கு அப்படி டேர்ம் யூஸ் பண்றது. ஏன்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கு நிக்கிறவருன்னா என்ன செய்யறாங்க, அதை அடிக்கிறதுக்காக இவன் டீ கடை தானே வச்சிருந்தான் அப்படின்னாங்க. அப்ப எதுக்காக சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒருத்தரை டீகிரேட் பண்ணணும், அவங்கள மட்டம் தட்டணும்னா அவங்களுடைய பழைய ப்ரொஃபஷனல் சொல்றது, அதை அவங்களை டீகிரேட் பண்றது. இவன் யார் தெரியாதா எனக்கு, என்ன படிப்பு தான் தெரியாதா அப்படின்னு. இவன் தச்சன் அல்லவா, இவனை கொண்டு இவர் பாருங்க, இவ்வளவு அற்புதம் பண்றாரு, அதிசயம் பண்றாரு, அழகா பிரசங்கம் பண்றாரு, இவ்வளவு காரியம் நடக்குது, சிம்பிளா தச்சன் அல்லவா நாங்க அவர் டீகிரேட் பண்றாங்க. அவர் மனசுல எவ்வளவு தூரம் அவரை வேதனைப்படுத்த முடியுமோ பண்ணிட்டே வராங்க. ஆனாலும் அவர் கொஞ்சம் அற்புதம் மட்டும் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டார். அந்த சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காக ஒண்ணுமே பேசல, அப்படியே போயிட்டார். இவரோட லைஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்ச்சர்டு லெவல் நம்ம யாருக்குமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலும் அவர் ஒரு சமாதான பிரபுவாகவே வாழ்ந்தார். ஆமென். யோசிச்சு பாத்தீங்கன்னா, யூதர்கள் பிசாசு பிடிச்சவன்றான், சொந்தக்காரன் பைத்தியம் பிடிச்சவன்றான், கூட பிறந்த தம்பி நீ என்ன உன்ன பெரியாளா காட்டிக்கிறியான்றான், இங்க சொந்த ஜனங்கள் பார்த்தா நீ ஒரு தச்சங்கிறான், எல்லாரும் இப்படி பண்றாங்க. ஆனாலும் சமாதானத்தை அவர் காத்துக்கொண்டார். வில்லியம் கேரி சிறந்த ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான், இந்திய தேசத்திலே வந்து அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து 40 இந்திய மொழிகளில் அவர் வேதாகமத்தில் சில பகுதிகளை மொழிபெயர்த்த ஒரு சிறந்த தேவ மனுஷன். அந்த வில்லியம் கேரியுடைய வாழ்க்கை, சின்ன பையனா இருக்கும் பொழுது மரத்தடியிலே உட்கார்ந்து கிழிந்த செருப்புகளை தைக்கிற ஒரு வேலை தான் அவர் செஞ்சு அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு. அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை பிடித்துக் கொண்டு கர்த்தர் அவரை உயர்த்தி அவரை நம்முடைய தேசத்துக்கு மிஷினரியாய் கொண்டு வந்து அவரை கொண்டு யாரை கொண்டு சாதிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் அவரை வச்சு செஞ்சார். அவர் பெரிய ஸ்காலர் ஆயிட்டார். அன்றைக்கு வெள்ளையர்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது இவர் இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளில் இவர் எக்ஸ்பர்ட்டா இருந்தார். எழுத பேச படிக்க எல்லாத்துல எக்ஸ்பர்ட்டா இருந்தார். அதனால அந்த வெள்ளையர்கள் வரும்பொழுது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்பொழுது இவர் அபிஷியல் டிரான்ஸ்லேட்டரா இருந்தார். தமிழ்நாட்டுக்கு வெள்ளைக்காரங்க வரும்பொழுது இவர் தமிழ் டிரான்ஸ்லேட்டரா இருந்தார். கல்கட்டாவில் அவங்க டிராவல் பண்ணும்போது பெங்காலி டிரான்ஸ்லேட்டரா இருந்தார். ஒவ்வொரு இடத்துலயும் அவர் கரைச்சு குடிச்சிருந்த லாங்குவேஜ். அதனால வெள்ளைக்காரர்கள் அவரை ஒரு டிரான்ஸ்லேட்டர், அபிஷியல் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் அவர் ஹானர் பண்ணுச்சு. இந்தியன் கவர்மெண்ட், அதாவது வெள்ளைக்காரன் கவர்மெண்ட் விட்டுருக்க, இந்தியன் கவர்மெண்ட் அவருடைய சர்வீஸ் ஹானர் பண்ணி அவருக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. வில்லியம் கேரிக்கு இவர் ஒரு இடத்துல ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும் பொழுது கிறிஸ்தவத்தை விரோதிக்கிறவர்களுடைய பழைய காரியத்தை பார்த்து அறிந்தவர்கள், இவர் பல இடத்துல தன்னுடைய சாட்சி சொல்லியிருப்பார், அதை அறிந்து வைத்தவர் ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் பிரசங்கிச்சிருந்தாராம், இவன் செருப்பு கடை வச்சிருந்தவன் தானே இங்க வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னாங்களாம். ஒரு கூட்டத்தில் அவர் பப்ளிக் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் பொழுது கிறிஸ்தவத்தை விரோதிக்கிற ஒருவன் எழும்பி சத்தம் போட்டானா, இவன் செருப்பு கடை வச்சிருக்கிறவன் தானே இங்க வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னா. அவர் சொன்னாராம், மன்னிக்கவும், நான் செருப்பு கடை வைக்கல, கிழிஞ்ச செருப்பை நான் தைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். நான் செருப்பு கடை வைக்கல, கிழிஞ்ச செருப்பு தான் நான் தச்சிருந்தேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்தாராம். ஆனாலும் அவர் தன் சமாதானத்தை எடுக்கவில்லை. இதுதான் காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை எடுக்கிற சூழ்நிலைகள் இருக்கு, புரியுது. ஆனா நம்ம எப்படி இதை மெயின்டைன் பண்றது? இப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம கத்துக்கணும். இப்ப அவருடைய சைட்ல நெகட்டிவ் சைட பார்த்தோம், புரியுது, நெகட்டிவான விதத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். இப்ப அடுத்தது பாசிட்டிவான சில சம்பவங்கள் அவருடைய லைஃப்ல நடந்துச்சு, அதையும் கொஞ்சம் கவனிப்போமே. மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 23 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே,
ஐயோ நசரேயனாகிய இயேசுவே,
எங்களுக்கும் உமக்கும் என்ன,
எங்களுக்கும் உமக்கும் என்ன,
எங்களை கெடுக்கவா வந்தீர்,
எங்களை கெடுக்கவா வந்தீர்,
உம்மை இன்னார் என்று அறிவேன்,
உம்மை இன்னார் என்று அறிவேன்,
நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான்,
நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான்.
அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று,
நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று
அதை அதட்டினார்,
அதை அதட்டினார். இதுல கொஞ்சம் கவனிக்கணும், ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு ஜெபாலயத்துல வந்து நிக்கிறார், வெளியில போனா யூதன் திட்டுறான், இங்க போனா இவன் பிசாசு பிடிச்சவன், அங்க போனா பைத்தியகாரன்றான், எல்லாம் ஒரு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஜெபாலயத்துல இவர் போய் நிக்கும் பொழுது ஒரு அசுத்தாவி அது என்ன சொல்லுது தெரியுமா, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். யூதன் தேவஜனம், இவரை பைத்தியக்கார பிசாசு பிடிச்சவன்றான், ஆனா பிசாசு பிடிச்சவன் பிசாசு என்ன சொல்லுது, நீ தேவனுடைய பரிசுத்தர் இருக்குது. யூதனோட பிசாசை பெட்டர் போல இருக்குது, அன்னைக்கு இருந்த யூதர்களை விட பிசாசை ஃபார் பெட்டர். யூதன் இவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிசாசு பிடிச்சவன்றான், ஆனா பிசாசு பிடிச்சவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவனுடைய பரிசுத்தர் இருக்கிறான். யார் பெட்டர்? இதுல பிசாசை பெட்டர் தான் யூதனை விட. இந்த பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவை புகழ்கிறது, இவனை கூட இந்த பிசாசு இவரை பார்த்து நீ தேவனுடைய பரிசுத்தர் இருக்குது, தப்பு கிடையாது, கரெக்டா சொல்லிச்சு, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ யாரு தெரியும் ஆண்டவரே, நீ தேவனுடைய பரிசுத்தர். ஆனா இயேசு கிறிஸ்து சிம்பிளா டக்குன்னு, நீ போன் சும்மா சொல்லல, நீ பேசாமல் இவனை விட்டு, நீ என்ன புகழாத, என்ன யாரும் தெரியுதுல்ல, பேசாத. புகழ்ச்சி பிசாசு மூலமா வருது அந்த இடத்துல. இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளல. பாத்தீங்களா, நான் யாரு தெரிவா, பிசாசே சொல்லிடுச்சு, நான் யாரு தெரியுதா அப்படின்னு அடுத்த டைலாக் அவர் எடுத்து விடல. அந்த ஜனங்களை பார்த்து அந்த பிசாச டக்கு நடக்கணும், நீ பேசாத, என்னை பத்தி என் புகழ் என்னுடைய காரியத்தை நீ பேச வேண்டாம், நான் தேவனுடைய பரிசுத்தன் சொல்ல தேவையில்லை, பேசாத. ஸ்டாப். ஒண்ணு, இன்னொரு சம்பவம், மார்க் 10 வாங்க, 17:18.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில்,
ஒருவன்
ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்,
அதற்கு இயேசு
நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே,
தேவன்
ஒருவர் தவிர நல்லவன் ஒரு
தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இங்கே இந்த வாலிபன் வந்தான், அவருக்கு முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே அப்படின்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய, இவனை மாதிரி நல்லா அட்ரஸ் பண்ணது வேற யாருமே இல்லை. டக்குனு அவனுக்கு பதில் சொல்லாம அவனுடைய வார்த்தையை ஸ்டாப் பண்ணார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், அதை ஃபர்ஸ்ட் கண்டம் பண்ணார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. இன்னைக்கு நிறைய அறிவாளிங்க இருக்கிறாங்க, இந்த வசனத்தை எடுத்துட்டு இயேசுவே சொல்லிட்டா தான் நல்லவர் இல்லைன்னு அப்படின்னு பேசுற அறிவாளிகள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர் தான் வாயினாலே சொல்லிட்டாரு நான் நல்லவன் கிடையாது என்று, அவரை போய் தெய்வம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுற அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொன்னா தெரியுமா, அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்றதை வச்சு அவர் நல்லவர் இல்லையா, தன்னை ஒருவன் புகழ்கிறதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த புகழ்ச்சியின் வார்த்தையை டக்குன்னு கட் பண்ணாரு, அதுக்கு தான் சொன்னாரே தவிர தான் நல்லவன் இல்லைன்றதை அவர் சொல்லல. நான் கெட்டவன் சொன்னார், அதுக்கு அப்படி சொல்லலையே. தேவன் ஒருவர் நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் இந்த உலகத்தில் வந்தபொழுது தன்னை மகிமைப்படுத்துகிறதற்காகவே வரல, முழுக்க 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 பிதாவை மட்டுமே மகிமைப்படுத்தினார். அதுல கொஞ்சம் மகிமை இவருக்கு வந்த உடனே டக்குன்னு கட் பண்றாரு. பிதாவுக்கு செல்ல வேண்டிய மகிமை கொஞ்சம் கூட தனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு கவனமா இருந்தாரு. இன்னைக்கு நம்மளை யாராவது நல்லவங்கன்றாங்க, எதை வச்சு சொல்றாங்க? உண்மையில நல்லவங்களா? எதை வச்சு சொல்றாங்க? கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால ஏதோ நாலு நல்ல காரியம் நம்ம செய்யணும், அதை வச்சு நல்லவங்கன்றாங்க நம்ம நாலு பேர். ஆமென். அதானே, அப்ப உண்மையிலேயே நம்ம நல்லவங்க, நம்ம என்ன செய்யறோம்? நான் நல்லவன் ரொம்ப பாத்தீங்க, எல்லாம் நாலு பேர் நான் நல்லவன் சொல்றாங்க பாத்தீங்களா, நம்ம என்ன நல்லவன் எத்தனை பேர் சொல்றாங்க பாத்தீங்களா அப்படிங்க. ஆனா அதுக்கு யார் காரணம்? நம்ம நல்ல நாலு பேர் நம்மள நல்லவர் சொல்றதுக்கு யார் காரணம்? அவருதான் காரணம். அவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நல்லது செய்ய முடியுது, அவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நல்ல சுபாவங்கள் வெளிப்படுது. அப்ப அந்த மகிமை அவருக்கு போகணும். என்னையே நல்லவன் சொல்ற, என்னை நல்லவனாய் வைத்திருக்கிறவரை நல்லவன் சொல்லு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்ல வந்தார், என்னையேப்பா நல்லவன் சொல்ல, என்னை நல்லவனாய் வைத்திருக்கிறார் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நல்லவன் சொல்லு. என்ன சொல்லாரு? இதனால அவர் இயேசு கிறிஸ்து தான் கெட்டவன் சொல்லல, நல்லவராய் வைத்திருக்கிறவரை மகிமைப்படுத்து. அதனாலதான் உடனே பிதாவை கை காமிக்கிறாரு தேவன். அதனாலதான் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒரு இல்லை என்றார். என்ன நல்லவரை வச்சிருக்கிறவர் அவரு, அவரு மகிமைப்படுத்து. இதுல இருந்து ஒரு காரியம் நம்ம புரியணும், இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே அவரை வேதனைப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருந்துச்சு. எங்க திரும்பினாலும் ஒரு இன்சல்ட் நிறைய இருந்துச்சு, ஒரு பக்கத்துல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கொஞ்சம் புகழ்ச்சியும் வந்துச்சு இல்லையா. ஒரு பிசாசு அவரை புகழுது, ஒரு வாலிபன் ஒருவன் நல்லவன் தான், ரெண்டையுமே இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரி தான் ஏத்துக்கிட்டார். நாலு பேர் அவர் கேவலமா பேசும் பொழுதும் அதுல அவர் பாதிக்கப்படலை, ரெண்டு பேர் புகழ்ந்த பொழுதும் அதுலயும் அவர் பாதிக்கப்படலை, எல்லாமே அவருக்கு ஒன்னா இருந்துச்சு. இதுதான் சீக்கிரட். இயேசு கிறிஸ்துவால் எப்படி சமாதானமா இருக்க முடிச்சது, அதான் ரகசியம். இவ்வளவு இகழ்ச்சிகளும் அவரை பாதிக்கல, அதே நேரத்தில் இவ்வளவு புகழ்ச்சிகளும் அவரை பாதிக்கல. ஆனா நீங்க ஒண்ணு கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து இப்ப நான் அவரை நாலு விதமான இகழ்ச்சி வந்ததை நான் சொன்னேன். நாலு பேர் இகழ்ந்தாங்க இல்லையா, ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு சொந்தக்காரங்க, இன்னொன்னு சகோதரர்கள், இன்னொன்னு சொந்த ஊர் ஜனங்க. இப்போ ரெண்டு பேர் புகழ்ந்ததை பார்த்தோம், ஒன்னு பிசாசு பிடிச்சவன், இன்னொன்னு ஒரு வாலிபன் புகழ்ந்தான். இன்னொரு ரெண்டு இடத்துல அவருக்கு புகழ்ச்சி வந்துச்சு தெரியுமா, பைபிள் அவருக்கு இன்னும் ரெண்டு புகழ்ச்சி வந்துச்சு, பாருங்க அதையும் வாசிக்கலாம். மத்தேயு 3:4 புகழ்ச்சி நாலு இகழ்ச்சி நம்ம பாக்குறோம். 3:17 வாசிக்கலாம்.
அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது,
வானத்திலிருந்து ஒரு புகழ்ச்சி வருது. அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறாரு, வானத்திலிருந்து பப்ளிக்கா ஒரு சவுண்ட் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். புகழ்ச்சி. அடுத்த ஒரு புகழ்ச்சி அவருக்கு வருது, 17 மத்தேயு 17:5 வாசிங்க.
அவர் பேசுகையில் இதோ
ஒளியுள்ள ஒரு மேகம்
அவர்கள் மேல் நிழலிட்டது.
இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று.
அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரலோகத்தில் ஒரு புகழ்ச்சி வந்துச்சு. அவர் மலையின் மேல் ஏறி ஜெபிக்கும் பொழுது பிதா மறுபடியும் அங்க புகழ்ச்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் வேற சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அங்க ரெண்டு இடத்துல ரியாக்ட் பண்ணாரா? பிசாசு சொல்லுச்சு, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன், நீ பேசாதேன்னு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், நீ பேசாதே அப்படின்னாரா? பேசாதீங்க அப்படின்னாரா? மலையிலே ஜெபிக்கிறார், மூன்று பேரோடு சேர்ந்து யாக்கோபு யோவான் பேதுரோடு ஜெபிக்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், பிதாவே நிறுத்துங்க, ஸ்டாப், பேசாதீங்க அப்படின்னாரா? ரெண்டு இடத்துல புகழ்ச்சி வரும்பொழுது உடனே ஸ்டாப் பண்ணாரு, பிசாசு பேசும்போது ஸ்டாப் பண்ணாரு, ஒரு மனுஷன் புகழ்ந்து டக்குன்னு நிறுத்தினாரு. ஆனா பிதா புகழும் பொழுது சந்தோஷமா கேட்டுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? புகழ்ச்சி என்பது எல்லா மனுஷனுக்கும் ஒரு பூஸ்டர். ஒரு தப்பா ஒரு காரியம் செய்ய உனக்கு ஒரு சரியா செய்ய தெரியல வச்சுங்க, ஒருத்தனுக்கு பாட்டே பாட தெரியல கூட நீ நல்லா பாடின அப்படின்ட்டா போதும், அவன் எங்க போயிடுவான். உடனே மோசமா பிரசங்கிக்கிறான்னா அவனை கூட இல்லையா, அவன் பிரசங்கம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா அவன் எங்கேயோ போயிடுவான். அவ்வளவுதான், புகழ்ந்துட்டான்னு வச்சுங்களேன் எங்கேயோ போயிடுவான். இது எல்லா மனுஷனுக்கும் ஒரு தூக்கிடும், எங்கேயோ ஒன்று பண்ணிக்க வச்சிடும். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரும் ஒரு பக்கத்துல தெய்வம் ஒரு பக்கத்துல மனுஷன். ஆனா பிதா புகழும் பொழுது சந்தோஷமா கேட்டுக்கிட்டாரு, வேண்டாம் பிதா பேசாதீங்க பேசாதீங்க சொல்லல. பிசாசு சொன்னபோது நிறுத்தினாரு, அந்த மனுஷன் சொன்னபோது நிறுத்தினாரு. ஆனா பிதா தன்னை புகழும் பொழுது நிறுத்தவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார். புரியுதா? இது நிறைய ரகசியம் இருக்குது சொல்ற விஷயத்துல. உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நீங்கள் எப்படி கீப் அப் பண்றது, இங்கதான் ரகசியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது போலவே இன்னைக்கு நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் நாலு பேர் நம்மளை புகழ்கிறான், நாலு பேர் நம்மளை இகழுகிறான், நாலு பேர் நம்மளை நல்லா இருக்குன்னு சொல்ற, நாலு பேர் நம்மளை மோசமா இருக்குன்னு சொல்றான், நாலு பேர் நம்மளை உயர்த்தினான், நாலு பேர் நம்மளை தாழ்த்துறான். இப்படிதான் உலகம், அவர் இப்படி போது அப்படிதான் இருந்துச்சு, நமக்கு இப்படிதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே அவருக்கு புகழ்ச்சியும் ஒண்ணுதான், நிகழ்ச்சியும் ஒண்ணுதான், ரெண்டுக்கும் கார் அடிச்சிட்டார். அது பிசாசு புகழ்ந்தாலும் சரி, பிசாசு இகழ்ந்தாலும் சரி, காது அடைச்சிட்டார். மனுஷன் புகழ்ந்தாலும் சரி, மனுஷன் இகழ்ந்தாலும் சரி, காது அடைச்சிட்டார். ஆனால் பிதாவினிடத்திலிருந்து வந்த புகழ்ச்சியை மாத்திரம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். புரியுதா உனக்கு? இது என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து தன் பிதாவை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையா இருந்தார். அதனாலே தன்னை இந்த உலகத்தை விட்டு செப்பரேட் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு நமக்கு ஏன் நம்ம சமாதானம் கெட்டு போகுது, இன்னைக்கு ஏன் நம்ம பாதிக்கப்படுறோம், இன்னைக்கு ஏன் நாலு பேர் நம்மளுக்கு ஒரு வார்த்தை நம்மளை பின்னாலி பேசிட்டா கூட நமக்கு ஏன் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம், நம்ம ஏன் சமாதானம் கெட்டு போகுது, நாலு வார்த்தை சொன்னா நாலு நாளைக்கு ஏன் நம்ம நிம்மதி கெட்டு போகுது? ஏன் தெரியுமா? உலகத்தில் நம்ம இடைச்சிட்டு இருக்கிறோம், உலகத்தில் நம்ம ஒட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு தன்னை செப்பரேட் பண்ணிக்கிட்டாரு. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருந்து வருகிறதான புகழ்ச்சி அவர் ஏற்றுக்கொள்ளல, இந்த உலகத்தில் இருந்து வருகிற இகழ்ச்சி அவர் ஏற்றுக்கொள்ளல, ரெண்டுக்கும் தன்னை அப்பாற்படுத்தி கொண்டார். அவருடைய கனெக்ஷன் ஃபுல்லா மேல இருந்துச்சு. புரியுது உங்களுக்கு? அவருடைய கனெக்ஷன் மேல இருந்துச்சு. அதனாலதான் அந்த உலகத்தில் புகழ்ச்சி வந்தாலும் அவருக்கு பெருசா தெரியல, இகழ்ச்சி வந்தாலும் பெருசா தெரியல, எதுவுமே அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் சமாதானத்தை மெயின்டைன் பண்ணாரு. ஆனா மேலிருந்து வர்றத மட்டுமே அக்செப்ட் பண்ணார், அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய லைஃப்ல அவர் சொல்றது பண்ணுங்க, நான் சொல்ற இந்த வார்த்தையை அவருடைய வார்த்தையினால உறுதிப்படுத்தின பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15:18-19 வசனங்களை வாசிப்போம். யோவான் 15:18-19.
உலகம் உங்களை பகைத்தால்,
உலகம் உங்களை பகைத்தால்,
அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே,
அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே
என்னை பகைத்ததென்று அறியுங்கள்,
என்னை பகைத்ததென்று அறியுங்கள்.
நீங்கள் உலகத்தாராயிருந்தால்,
நீங்கள் உலகத்தாராயிருந்தால்,
உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்,
உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்.
நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும்,
நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும்,
நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும்,
நான் உங்களை உலகத்தில் தெரிந்து கொண்டபடியினாலும்,
உலகம் உங்களை பகைக்கிறது,
உலகம் உங்களை பகைக்கிறது. இப்ப தன்னை பத்தி ஒரு கூட இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 17 வருவோம். 17:14-16 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல,
நான் உலகத்தான் அல்லாதது போல,
அவர்களும் உலகத்தார் அல்ல,
அவர்களும் உலகத்தார் அல்ல.
ஆதலால்,
ஆதலால்,
உலகம் அவர்களை பகைத்தது,
உலகம் அவர்களை பகைத்தது.
நான் உலகத்தான் அல்லாதது போல,
நான் உலகத்தான் அல்லாதது போல,
அவர்களும் உலகத்தார்,
அவர்களும் உலகத்தார் அல்லன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். இதாகட்டே இப்ப சொல்லிட்டார். 15 சீஷர் இடத்துல சொன்னாரு, நீங்க உலகத்தார் கிடையாது, உலகத்தில் நான் உங்களை பிரிச்சுட்டேன். 17 பிதா கிட்ட டிக்ளேர் பண்றார், பிதாவே நான் உலகத்தான் கிடையாது, அதே போல இவர்களும் உலகத்தார் அல்ல. தன்னையும் சொல்லிட்டு நம்மளையும் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தார். நீங்க யாரு? உலகத்தாரா? உலகத்தார் அல்ல. உலகத்தை விட்டு உன்னை செப்பரேட் பண்ணிக்கோங்கிறாரு. நீ உலகத்தான் கிடையாது, நீ உலகத்தான் கிடையாது, உலகத்தான் போல இருக்காது. உலகத்தோடு உன்னை இணைத்துக் கொள்ளாதே. நான் உலகத்தான் கிடையாது. நான் எப்படி உலகத்தை விட்டு என்ன செப்பரேட் பண்ணிட்டனோ அதே போல உன்னையும் உலகத்தை விட்டு செப்பரேட் பண்ணிக்கோ. உன்னை பரலோகத்தோடு இணைச்சுக்கோ. பரலோகத்திலிருந்து பாராட்டு வருதா ஏத்துக்கோ, பரலோகத்திலிருந்து திட்டு வருதா அதை ஏத்துக்கோ, எல்லாம் அங்கிருந்து வந்தா ஏத்துக்கோ. ஆனா பூமியிலிருந்து வருகிறதான பாராட்டையும் ஏத்துக்காத, இகழ்ச்சியும் ஏத்துக்கொள்ளாத, இதுதான் உன் சமாதானத்துக்கு எடுத்துருங்கிறாரு. ஆமென். புரியுதப்ப உங்களுக்கு? இந்த சூழ்நிலையிலும் அவர் தன் சமாதானத்தை அவருடைய லைஃப்ல காப்பாத்திட்டது ஒரே காரணம், அவர் தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டார் இந்த உலகத்தை விட்டு. அதனால ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, நான் உலகத்தான் அல்ல. இந்த உலகத்தில் வருகிற பாராட்டு எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் வருகிற நிகழ்ச்சி எனக்கு தேவையில்லை. என் பிதா என்னை பாராட்டட்டும், என் பிதா என்னை இகழட்டும். அதை பிடிச்சு மேலான உங்கள் இருதயத்தை மேல பதிச்சுக்கு. இந்த உலகத்தில் இதுல நம்ம இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா தன்னை பிரித்து கொண்டார் பாருங்க. அதனாலதான் அவரால் பூரண சமாதானத்துள்ள வாழ்ந்து சமாதான பிரபுவாகவே அவர் காண முடிஞ்சது. சமாதானத்தை அவர் மற்றவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. நமக்குள்ள சமாதானம் இருந்தால்தான் நம்ம மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆமே, அதான உண்மை. அவர் சமாதானத்தில் நிறைஞ்சிருந்ததுனாலதான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னாரு. நமக்குள்ள சமாதானம் இருந்தால்தான் நம்ம நாலு பேருக்குள்ள சமாதானத்தை கொடுக்க முடியும். புறஜாதியானை கத்திரக்குள்ள கொண்டு வந்து சமாதானத்தை கொடுக்க முடியும். நமக்கே சமாதானம் இல்லைன்னா நம்ம எப்படி இன்னொருத்தருக்கு சமாதானத்தை பேச முடியும் இல்லையா? ஆகினால் இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து கத்த நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவரே சொல்லிட்டார் பிதா கிட்ட, பிதாவே நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்லன்னு அங்க சொல்லிட்டாரு. இனி நீங்க தான் யோசிக்கணும். பிதா கிட்ட சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. பிதாவே இவங்க உலகத்தார் கிடையாது, நம்மளை பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது உங்க பாடு. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மைதானே? அப்படிதான் நம்ம இருக்கணும். பிதா கிட்ட அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அப்படிதான் நம்ம இருக்கணும். நான் உலகத்தான் அல்ல, என் இயேசு உலகத்தார் அல்ல, அதே போல நான் உலகத்தான் அல்ல. பவுலுடைய வாழ்க்கையில கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருடைய எண்ணம் எல்லாம் பரலோகமா இருந்துச்சு. இந்த பூமியில எனக்கு இருக்கிறத விட கத்தரோடு போய் இருக்க எனக்கு மிகுந்த ஆசையா இருக்கிறேன். அப்போ அவருடைய இருதயம் பாருங்க மேலேயே இணைஞ்சிருந்துச்சு. அதனால இந்த உலகத்தோடு உங்கள் இருதயத்தை இணைத்துக் கொள்ளாதீங்க. வெளியே வாங்க, ஆவிக்குரிய காரியங்கள் இதை மேல வாங்க. ஆவிக்குரிய சிந்தனையில நிறைங்க. ஆவிக்குரிய காரியங்களோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. பூமிக்குரிய காரியத்தை விட்டு உங்களை செப்பரேட் பண்ணுங்க. நீங்க சமாதானத்தோடு வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவீர். தேவ பிள்ளையே, பூரண சமாதானம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க முழு சமாதானத்தோடு, பூரண சமாதானத்தோடு வாழ்வதுதான் கர்த்தருக்கு விருப்பம். நீங்க நிம்மதி இல்லாமல் இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. பூரண சமாதானத்தை கர்த்தர் தம்மைக்கிறார். அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் நம்மளால் நிம்மதியா இருக்க முடியுமா? முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சார், சமாதானத்தோடு வாழ்ந்து காமிச்சார். அவரை போல நம்மளை யாருமே இன்சல்ட் பண்றது கிடையாது. யோசிச்சு பாருங்க, அவருக்கு ஏற்பட்ட இன்சல்ட்டை போலவா நமக்கு வருது? கிடையவே கிடையாது. நேருக்கு நேர், முகத்துக்கு நேரா வந்து நீ பிசாசு பிடித்தவன் தானே அப்படின்னு அவரை பார்த்த நேரம் அவர்கிட்டே கேட்கறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாரு. நீ பிசாசு பிடித்தவன் என்று அறிந்திருக்கிறோம் வேற கன்ஃபார்ம் பண்ணி பேசுறாங்க. நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார். அவருடைய இனத்தார் வந்து பேசுறாங்க, இவன் மதிமயங்கி இருக்கிறான், பைத்தியம் முடிச்சிருச்சுன்றாங்க. கூட பிறந்த தம்பிங்க, நீ ரொம்ப பெரிய அளவு காட்டிக்க நினைக்கிறியான்றாங்க. சொந்த ஊர் ஜனங்க நீ தச்சந்தானு அவருடைய பழைய வேலையை சொல்லி அவரை கேவலப்படுத்துறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அதனால பாதிக்கப்படலை. ஒரு பக்கம் பிசாசு நீ உன்னதமான தேவனுடைய குமாரன், தேவனுடைய பரிசுத்தருங்குது, அதுலேயும் அவர் மயங்கி போல. நீ நல்லவன்கிறான் ஒருத்தன், அதுலேயும் அவர் மதிமயங்கி போல. அதெல்லாம் டக்குன்னு ஸ்டாப் பண்ணாரு. அந்த வார்த்தைகள் வாயில் வந்த உடனே நிறுத்தினாரு. மனுஷனிடத்திலிருந்து அவர் புகழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ளல, இகழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ளல. இதுதான் ஒரு முதிர்ச்சியான அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியான அனுபவம் இது. மனுஷனிடத்திலிருந்து புகழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, இகழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ரெண்டையுமே ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு புகழ்ச்சி வந்தாலும் மேலிருந்து வரணும், இகழ்ச்சி வந்தாலும் மேலிருந்து வரணும். அதைத்தான் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நீங்க இந்த உலகத்தார் அல்ல. ஏன் இங்க பேசப்படுற வார்த்தைகளை நீங்க குறித்து கவலைப்படணும்? ஏன் இந்த இடத்துல நீங்கள் கவலைப்படணும்? நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், நம்மை பரலோகத்துக்குரியவர்களாய் இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட சொல்லிட்டாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னாரு. கர்த்தர்ட்ட கேப்பாண்டவரே, இந்த உலகத்தில் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் என்னை பாதிக்காத ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. கர்த்தர்ட்ட கேப்போமா, இந்த உலகத்தில் வருகிற புகழ்ச்சியும் என்ன பாதிக்க கூடாது, இகழ்ச்சியும் என்ன பாதிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, ஒரு முதிர்ச்சியான அனுபவத்தை எனக்கு தாங்க. நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் என்னை பாதிக்க கூடாது. நான் பரலோகத்துக்குரியவன், பரலோக பிரஜை. நான் உலகத்திலிருந்து என் இயேசு கிறிஸ்துவினால் பிரித்தெடுக்கப்பட்டவன். அதனால என்னை புகழ்ந்தால் அவர்தான் புகழ்னும், என்னை இகழ்ந்தால் அவர்தான் இகழ்னும். அதுதான் என்னுடைய காரியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, பூரண சமாதானத்தை தங்க வைத்துக் கொள்வதற்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு காட்டின உம்முடைய சாட்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இயேசுராஜாவின் வாழ்க்கை எங்களுக்கு அழகான ஒரு படமாக எங்களுக்கு நீங்க காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுராஜாவின் அடிச்சுவடுகளை பற்றி கொண்டு புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உம்மையே நோக்கி பார்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய அனுபவத்தை, இருதயத்தை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் சமாதானத்தை எங்களுக்குள் வைத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கவர்களாய் எங்களை மாற்றுங்க. உங்களை போல எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.